இந்த நிகழ்ச்சி ஜாய்ஸ் மயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்குதாரர்களினால் வழங்கப்படுகிறது.
நீங்கள் விரக்தி அடையும் நேரங்களில் எல்லாம் நான் உங்களுக்கு நிச்சயமாக சொல்லக்கூடிய ஒன்று, தேவன் மாத்திரமே செய்து நிகழ்த்தக்கூடிய ஒரு காரியத்தை நீங்கள் செய்து நிகழ்த்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான். நான் இன்று உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். இன்னும் எவ்வளவு தூரம் நீங்கள் செல்ல வேண்டும் என்று யோசிப்பதை நிறுத்திவிட்டு எவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கிறீர்கள் என்று யோசிக்க துவங்குங்கள். இதை இன்னும் ஒரு முறை உங்களுக்கு சொல்லப்போகிறேன். ஒவ்வொரு நாள் காலையிலும் பிசாசு நீங்கள் எவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கிறீர்கள் என்பதை பற்றி சொல்ல மாட்டான். நீங்கள் இன்னும் எவ்வளவு தூரம் கடந்து செல்ல வேண்டும் என்பதைத்தான் நினைவூட்டுவான். ஆக நீங்கள் உங்களுக்குள் என்ன குறை இருக்கிறது என்பதை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருந்தால் நீங்கள் இன்னும் அதிக தவறுகளை செய்ய அது வழிவகுக்கும். ஆனால் இதுவரை கண்டிருக்கும் முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பித்தால் நீங்கள் தேவனுக்கு நன்றி சொல்வீர்கள். ஏனென்றால் அதையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிகழ்த்தியது நீங்கள் அல்ல, அவர்தான் என்று அறிந்திருக்கிறீர்கள். உமக்கு நன்றி தேவனே, எனக்குள் எவ்வளவு மாற்றத்தை நீர் கொண்டு வந்திருக்கிறீர்கள். நான் இதுவரை கண்டிருக்கும் முன்னேற்றங்களுக்காக உமக்கு நன்றி சொல்கிறேன். ஆனால் இப்பொழுது எனக்கு இது நிச்சயமாக தெரிகிறது, எது நடந்தாலும் சரி, இவ்வண்ணமாகவே வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்துவிட்டாலும் தேவனே என் மேல் நீர் காட்டும் அன்பில் எந்த குறையும் இருக்கப் போவதில்லை. தேவன் என் மேல் அன்பு செலுத்த வேண்டும் என்பதற்காக நான் மாறவில்லை, அவர் என்னை நேசிக்கிறார் என்பதற்காகத்தான் நான் மாற விரும்புகிறேன். எல்லோரும் இதை புரிந்து கொண்டீர்களா? பவுல் இங்கு கலாத்தியர்களுக்கு மாம்சத்தின் கிரியைகளை பற்றி போதிக்கிறார். அதோடு கூட அவர்கள் இன்னும் தொடர்ந்து, அதாவது அவர்கள் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை கடைபிடிப்பதால் ரட்சிக்கப்படவில்லை என்றும், கிருபையினால் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்றும், அவர்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டார்களோ அவ்விதமாகத்தான் வாழ்க்கையும் வாழ வேண்டும் என்று போதிக்கிறார். விசுவாசத்தின் மூலம் கிருபையினால் வாழ்க்கையையும் வாழ வேண்டும். ஆகவே அவர்கள் மறுபடியும் மாம்சத்தின் கிரியைகளுக்குள்ளாக செல்ல தொடங்கிவிட்டார்கள். இங்கு அவர் சொல்வதை காட்டுகிறேன். இரண்டாவது வசனம், ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதனாலே ஆவியை பெற்றீர்கள்? ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? கலாத்திய நிருபத்தில் இருக்கும் இந்த வசனங்கள் 30 ஆண்டுகளுக்கு முன் என் வாழ்க்கையை எப்படி மாற்றி போட்டது என்பதை தெரிவிக்க நான் பிரயாசம் எடுக்க விரும்புகிறேன். ஏனென்றால் மாம்சத்தின் கிரியைகளை கொண்டு நான் என்னையே கொன்று போட்டுக் கொண்டிருந்தேன். அதாவது நான் மிகுந்த நோக்கத்தோடு வாழ்கின்ற ஒரு பெண், நான் மாற்றத்தை நோக்கமாக கொண்டிருந்தேன். நான் சொல்வது எல்லோருக்கும் புரிகிறதா? நான் மாற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருந்தேன். நான் என் வாயை மூடிக்கொண்டு இருக்க வேண்டும் என்று இருந்தேன். நான் இனிமையாகவும் நன்றாகவும் நடந்து கொள்ள முயற்சித்தேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும், நான் இயல்பாகவே இனிமையான ஒரு நபர் அல்ல. எனக்கு கொஞ்சம் முரட்டுத்தன்மை உள்ளது. நான் சில வேளையில் தேவன் நம்மில் சில குறைகளை வைத்திருப்பார், அப்போது அவரை நாம் தேட தோங்குவோம். மன்னிக்கவும், நீங்கள் எல்லா விதத்திலும் பூரணராக இருக்கப் போவதில்லை. ஆகவே நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே உங்களை ஏற்றுக்கொண்டு நான் இப்படித்தான் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். அந்நாளில் நான் மிகவும் கடினமாக முயற்சி செய்து எப்பொழுதும் விரக்தியில் இருப்பேன். இப்பொழுது இன்னும் ஒரு முறை உங்களுக்கு என் கையெழுத்தை காண்பிக்கிறேன். நீங்கள் விரக்தி அடையும் போதெல்லாம் நான் உங்களுக்கு நிச்சயம் சொல்லக்கூடிய ஒன்று என்னவென்றால், தேவன் மாத்திரமே செய்து நிகழ்த்தக்கூடிய ஒரு காரியத்தை நீங்கள் செய்து முடிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான். புரிகிறதா? பிள்ளைகளை மாற்ற முயற்சிக்கிறீர்களா? அது நிறைவேற என் வாழ்த்துக்கள். உங்களுக்கு 3 அல்லது 4 குழந்தைகள் இருக்கலாம். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்கிறது. அப்பொழுது அவர்கள் எல்லோரும் எப்படி ஒரே வயிற்றில் பிறந்திருப்பார்கள் என்று யோசிக்கிறீர்களா? உங்களில் எத்தனை பேர் குழந்தைகள் தங்கள் குணாதிசயங்களில் நேர்மாறாக இருக்கிறார்கள்? எல்லோரும் சற்று வித்தியாசமாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இன்னும் கற்றுக்கொள்ளாமல் எல்லோரும் உங்களைப் போலவே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? இங்கு எத்தனை பேர் உங்களுக்கு திருமணமான பிறகு நீங்கள் திருமணம் செய்து கொண்ட நபரை உங்களைப் போலவே மாற்ற வேண்டும் என்று முயற்சித்தீர்கள்? அவர்கள் மேல் உங்களுக்கு ஈர்ப்பு வருவதற்கான முதல் காரணம் அவர்கள் உங்களைப் போல இல்லை என்பதால் தான். தேவன் ஒரு நபரிடம் எல்லா குணாதிசயங்களையும் கொடுத்து விட மாட்டார். நம் ஒவ்வொருவருக்கும் சில காரியங்களை கொடுப்பார். அதன் நிமித்தம் நமக்கு மற்றவர்களுடைய உதவி அன்றாடம் தேவைப்படுகிறது. அதுவே நம்மிடம் இல்லாதது வேறுவருடன் இருப்பதால் நாம் அவர்கள் மேல் ஈர்க்கப்படுகிறோம். எனக்கு ஆளுமையுள்ள பகுதியில் தேவ பலவீனமாய் இருப்பார், அவருக்கு ஆளுமையுள்ள பகுதியில் நான் பலவீனமாய் இருப்பேன். என்னை அவர் மாற்றவும் அவரை நான் மாற்றவும் முயற்சிக்காமல் இணைந்திருப்பதுதான் முக்கியம். இப்போது மாம்சத்தின் கிரியைகளில் முக்கியம், பிற ஜனங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படி அவர்கள் இருக்க அவர்களை மாற்ற முயற்சிப்பதுதான். ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் காண்பிக்க வேண்டும். அவர் உங்களிடம் சொல்கிறார், நீ எப்படி இருக்க வேண்டும் என்று முயற்சி செய்வதை விட்டுவிடு, மாறாக எப்படி இருக்க வேண்டும் என்று நீ கற்றுக்கொள் என்கிறார். ஆமே. ஒரு குட்டி பிசாசு உங்கள் தோள்பட்டையின் மேல் அமர்ந்து கொண்டு உங்கள் காதுகளில் கத்திக்கொண்டே இருப்பான், நீ என்ன செய்ய போற, நீ என்ன செய்ய போற, நீ என்ன செய்ய போற, நீ என்ன செய்ய போற. அதற்கு பதில் என்னவென்றால், தேவனின் மேல் நம்பிக்கை வைத்து அவருக்காக காத்திருக்கப் போகிறேன். என் வாழ்க்கையில் தேவனாகவே இருக்க அனுமதிக்கப் போகிறேன். நான் என் வாழ்க்கையை ரசித்து வாழ்க்கை பயணத்தை முற்றிலும் கொண்டாடி அனுபவிக்கப் போகிறேன். அது மட்டுமல்ல, நான் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்கும்படி தேவன் எனக்குள் தொடர்ந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். பவுல் சொன்னார், ஓ புத்தி இல்லாத கலாத்தியரே, நான் சொல்வேன், ஓ புத்தி இல்லாத சாஞ்சோஸ் நகரத்தாரே, அல்லது கலிபோர்னியாக்காரர்களே, அல்லது உலகத்தின் எந்த பகுதியிலும் வசிக்கும் ஜனங்களே, நீங்கள் இத்தனை புத்தியினரா மற்றும் மதியினரா? நீங்கள் துவக்கத்தில் முற்றிலுமாக விசுவாசத்தால் மாத்திரமே ரட்சிக்கப்பட்டீர்கள் அல்லவா? அப்படி ரட்சிக்கப்பட்ட நீங்கள் இப்பொழுது மாம்சத்தின் கிரியைகளால் உங்கள் வாழ்க்கையில் பூரணப்பட முடியும் என்று நம்பி முயற்சி செய்கிறீர்களா? அது என்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றியது. இந்த தருவாயில் தான் நான் கிருபையை பற்றி அறிந்து கொள்ள ஆரம்பித்தேன். இன்று கிருபையை பற்றி பல போதனைகள் வந்துவிட்டது. அது அருமையான விஷயம். தேவனே, நாம் கிருபையை பற்றி அறியாமல் இருந்திருப்போம் என்றால் என்ன ஆகும்? ஆகவேதான் பவுல் தன்னுடைய ஆரம்ப கடிதத்தில் எழுதியிருக்கிறார், உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஏனென்றால் கிருபையை பற்றி அறிந்து கொள்ளாமல் உங்களுக்கு சமாதானம் இருக்காது. கிருபை என்பது நீங்கள் எதை செய்ய முடியும் மற்றும் எதை செய்ய முடியாது என்பதை புரிந்து கொண்டு, செய்ய முடிந்ததை எப்படி செய்ய வேண்டும் என்பதையும், செய்ய முடியாததற்கு எப்படி தேவனை சார்ந்து இருக்க வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுப்பதுதான் கிருபை. உங்கள் விருப்பத்துக்கு மாறாக தேவன் செயல்படும் போது பொறுமையோடு இருந்து அவருக்காக காத்திருந்து அவருக்கு நன்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். கிருபையா கிரியையா, இதில் எதில் உங்கள் தேர்வு? நீங்கள் எப்படி வாழப்போகிறீர்கள்? நீங்கள் தேவனுடைய வல்லமையால் வாழப்போகிறீர்களா, அல்லது உங்கள் வல்லமையினாலா, உங்கள் சுய முயற்சியினாலா, அல்லது தேவனின் மேல் உங்கள் விசுவாசத்தை வைக்கும்போது அவர் உங்களுக்கு செய்யும் அற்புதமான விஷயத்தாலா? வேதாகமம் நீங்கள் கேட்கவில்லை ஆகையால் பெற்றுக்கொள்ளவும் இல்லை என்கிறது. நாம் நம் சுய முயற்சியை கைவிட்டு தேவனிடத்தில் அந்த காரியங்களை நமக்காக செய்யும்படி கேட்கும்போது அவர் நமக்கு எவ்வளவு காரியங்களை செய்ய முடியும் என்பது நமக்கு ஆச்சரியத்தை அளிக்கும். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். நான் இதை நேசிக்கிறேன். நம்முடைய ரட்சிப்புக்கு பின்பு சுத்திகரிப்பு என்ற ஒரு காரியத்தை தேவன் நமக்குள் செயல்படுத்த ஆரம்பிக்கிறார். சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கு பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்ற பொருள். நாம் புதிய சிருஷ்டியாய் மாறும்போது பிலிப்பியர் 2:12-13 வேதம் சொல்கிறது, ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களை உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அதை தொடர்ந்து அவர் பேசுகையில், அந்த காரியத்தை நீங்கள் சொந்த பலத்தால் செய்ய முயற்சிக்காதீர்கள், உங்களுக்குள் தேவன் கிரியை செய்ய அனுமதியுங்கள் என்கிறார். ஆகவே தேவன் நம்மை சுத்திகரிக்கிறார், தன்னுடைய பரிசுத்தாவியை நமக்கு கொடுக்கிறார். ஏனென்றால் பரிசுத்தாவியானவர் பரிசுத்தமானவர். ஆகவே பரிசுத்தாவியானவர் ஒருவர் தான் அந்த பரிசுத்தத்தை நமக்குள் உருவாக்க முடியும். அவர் சொல்கிறார், ரட்சிப்பை நிறைவேற பிரயாசப்படுங்கள், உங்கள் ரட்சிப்பை நிறைவேற்ற பிரயாசப்படுங்கள் என்று அவர் சொல்லவில்லை. அது உங்களுக்கு ஒரு இலவசவாய் வருகிறது என்கிறார். இதை நான் உங்களுக்கு நேற்றோ அல்லது இன்றோ போதித்தேன் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு உள்ளாக இருக்கும் ஆவி மனிதன் பூரணமாயிருக்கிறான். நீங்கள் பரிசுத்தவான்கள், எனவே அப்படி அழைக்கப்படுகிறீர்கள். நீங்கள் நீதிமான்கள், நீங்கள் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் அன்பினால் நிறைந்திருக்கிறீர்கள். ஆவியின் கனி அனைத்தும் உங்களுக்குள் இருக்கிறது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நீடிய பொறுமை எல்லாம் உங்களுக்குள் இருக்கிறது. எல்லோரும் சொல்லுங்கள், எல்லாம் எனக்குள் இருக்கிறது. மேலும் நம் பிரச்சனை என்னவென்றால், நாம் ஏற்கனவே நம்மிடத்தில் உள்ளதை பெற்றுக்கொள்ள அதிக முயற்சி செய்கிறோம். இது விரக்தி அளிக்கும் என்பதில் ஆச்சரியம் இல்லை. எனவே நான் நீதிமான் என்று அறிய வேண்டும். நான் ஏற்கனவே நீதிமானாக்கப்பட்டு விட்டேன். நான் சொல்வதை கவனியுங்கள். எவ்வளவுக்கு அதிகமாக அதை நம்புகிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் நீதியின் கிரியைகள் உங்கள் மூலமாய் வெளிப்படும். தேவனுடைய பொருளாதாரத்தின்படி நீங்கள் முதலில் விசுவாசிக்கிறீர்கள், பின்பு அதை பெற்றுக் கொள்கிறீர்கள். கவனத்தை சிதறவிட வேண்டாம். இந்த போதனை முடிக்க இன்னும் 10 நிமிடம் இருக்கிறது. தேவனுடைய பொருளாதாரத்தில் நீங்கள் முதலில் பார்க்காமலேயே விசுவாசிக்கின்றீர்கள். விசுவாசம் என்றால் என்ன? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமா இருக்கிறது. ஆகவே முதலாவது நான் மரிக்கும் போது பரலோகத்திற்கு செல்கிறேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் எனக்கு அது எப்படி தெரியும்? நான் பரலோகத்தை பார்த்ததில்லை, பரலோகத்துக்கு சென்றதில்லை. அங்கு சென்ற ஒருவர் திரும்பி வந்து என்னிடம் அதை குறித்து பேசினதும் இல்லை. ஆனால் நான் அதை விசுவாசிக்கிறேன். ஒன்று சொல்கிறேன், நம் கண்களில் கண்டு நம்புவதை காட்டிலும் நம்முடைய இருதயங்களில் விசுவாசிக்கிற காரியங்கள் வல்லமையானவைகள். நான் விசுவாசிக்கிறேன், நான் ஒன்றை முழுமையாக நம்புகிறேன். விசுவாசம் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு அற்புதமான காரியம். இது எப்படி நடக்கிறது? கிறிஸ்தவர்களாகிய நாம் விசுவாசிக்கிற காரியங்களை எப்படி விசுவாசிக்க முடியும்? ஏனென்றால் அவைகளை விசுவாசிக்க முடியும். தேவன் நமக்கு கிருபை கொடுக்காவிட்டால் அவர் கண்ணிக்கு பிறந்தார் என்பதை எப்படி விசுவாசிக்க முடியும்? தேவன் தான் இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தார். அவர் மனித ரூபம் எடுத்தார். அவர் சிலுவையில் அறையப்பட்டார். மிக வேதனையான ஒரு மரணத்தை சந்தித்தார். அவர் நமக்காக அடிக்கப்பட்டார். நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் தன் மீது சுமந்தார். அதை நிமித்தம் அவர் உருக்குலைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவரை அடையாளம் காண முடியாத அளவுக்கு இருந்தார். நம் வியாதிகளை எல்லாம் சுமந்தார், நம் பாவங்களை எல்லாம் சுமந்தார். நம் இடத்தில் அவர் நரகத்திற்கு சென்றார் மற்றும் 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழும்பினார். பாதாளம் மற்றும் மரணத்தின் சாவிகளை சாத்தானின் கைகளில் இருந்து எடுத்துக்கொண்டார். இப்பொழுது தேவனுடைய வலது பாரிசத்தில் அமர்ந்திருக்கிறார். இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் காத்துக் கொண்டிருக்கிறார். நான் இவைகளில் எதையுமே என் கண்களால் பார்க்கவில்லை, ஆனால் இவைகள் எல்லாம் நிச்சயமாக 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 நடந்தது என்று எனக்கு தெரியும். என் முழு வாழ்க்கையையும் அதன் மேல் சார்ந்திருக்கும்படி அவைகளை நான் முற்றிலுமாக உண்மை என்று நம்புகிறேன். நான் அதன் மேல் சார்ந்து எல்லா காரியங்களையும் என் வாழ்க்கையில் செய்து வருகிறேன். எப்பொழுதாவது ஒரு முறை, அதாவது எப்போதும் இது நடக்காது, ஒருவேளை 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிசாசு இந்த சந்தேகத்தை எனக்குள் விதைக்க நினைப்பான். நீ நம்புறதெல்லாம் சரியில்லைனா நல்லது, நான் சந்தோஷமா இருக்கனே. ஆக பிசாசிடம் இந்த கேள்வியை வைப்பேன். பிசாசு என்னிடம் இப்படி சொல்வான், சரி உன் நம்பிக்கை தவறா இருந்தா? அப்படி இருந்தாலும் அது என்னை காயப்படுத்தவில்லையே, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ஆனா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், நீ நினைக்கிறது தவறா இருந்தா? இப்போ உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. ஏனென்றால் இயேசு திரும்ப வரப்போகிறார். கேளுங்கள், இயேசு திரும்ப வரப்போகிறார். உலகில் உள்ள எல்லா மனிதர்களும் தேவனுக்கு முன்பாக நின்று தன்னை குறித்து கணக்கு கொடுக்க வேண்டும். அதன் பின்பாக நியாய தீர்ப்பு நிச்சயம் இருக்கும். ஆகவே நம்பும்படி தேவன் கொடுத்திருக்கும் விசுவாசத்திற்காக நன்றி சொல்கிறேன். விசுவாசம் நம்பப்படுகிற வகைகளின் உறுதியாகவும் காணப்படாத வகைகளின் நிச்சயமுமாகவும் இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, பிசாசு என்னிடம் சொல்வான், உனக்கு எதுவுமே நடக்கலையே, தேவன் உனக்கு வாக்கு பண்ணியதை போல் நீ உணர்ந்தாய், இப்போது 12 வருடங்கள் ஆகிறது, எதுவுமே நடக்கவில்லையே. நான் முடிவாக என்ன சொல்ல கற்றுக்கொண்டேன் தெரியுமா? தேவன் கிரியை செய்கிறார். தேவன் கிரியை செய்கிறார். என்னால் எதை பார்க்க முடிகிறது, முடியவில்லை என்பதை பற்றி கவலையில்லை, தேவன் கிரியை செய்கிறார். விசுவாசம் நம்பப்படுகிற வகைகளில் உறுதியாக இருக்கிறது. நம்பிக்கை என்றால் என்னவென்று தெரியுமா? ஒரு நல்ல காரியம் நடக்கப் போகிறது என்ற சந்தோஷமான எதிர்பார்ப்பு தான் நம்பிக்கை. அதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். தேவன் நாம் முழு நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். நமக்கு அந்த நம்பிக்கை இருந்தால் நமக்கு விசுவாசமும் இருக்கும். நமக்கு விசுவாசம் இருந்தால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஆச்சரியமான காரியங்களை செய்ய முடியும். ஆனால் குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு நல்ல எண்ணத்தோடு கூட துவங்க வேண்டும், எனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கப் போகிறது என்று சொல்லுங்கள். எனக்கு ஒரு நல்ல காரியம் என்று நடக்கப் போகிறது. வேறு எதையும் உங்களால் செய்ய முடியாமல் இருந்தாலும் இன்று எனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கப் போகிறது என்ற எண்ணத்தை கைப்பற்றிக் கொண்டு காத்திருங்கள். ஏனென்றால் உங்களுக்காக ஒரு நல்ல திட்டத்தை வைத்திருக்கும் தேவனைத்தான் நீங்கள் சேவித்து வருகின்றீர்கள். நீங்கள் அதன் மேல் உங்கள் விசுவாசத்தை வைத்து உங்கள் சுயபலத்தால் காரியங்களை செய்யும் முயற்சியை நீங்கள் முற்றிலுமாக கைவிட்டு மாம்சத்தின் கிரியைகளினால் உங்களையே மாய்த்துக் கொள்ளும் முயற்சியை கைவிடுங்கள். தேவனை பிரியப்படுத்தும் முயற்சியை கைவிடுங்கள். எல்லாவற்றையும் சரியாக செய்ய முயற்சித்து அதனால் தேவன் என்னை நேசிப்பார் என்று நினைப்பதை நிறுத்துங்கள். அவரை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்பதில் அவர் பிரியமாயிருக்கிறார். தேவனோடு இணைந்து செயல்படுங்கள். உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். தேவனோடு ஒப்புரவாகி விட்டீர்கள் என்று நம்புங்கள். உங்களுக்கு சமாதானம் உண்டு என்று நம்புங்கள். சந்தோஷம் இருக்கிறது என்று நம்புங்கள். உங்களிடத்தில் இருக்கிறவைகளை நீங்கள் எவ்வளவு விசுவாசிக்கிறீர்களோ அந்த அளவிற்கு அந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கும். சொல்வதை கேட்கிறீர்களா? நான் சொல்வது நன்றாக புரிகிறதா? தெளிவாக போதிக்கிறேனா? நான் ஒவ்வொரு நாளும் இதை சொல்கிறேன். நான் கிறிஸ்துவுக்குள் தேவநீதியாய் மாற்றப்பட்டிருக்கிறேன். நாம் கிறிஸ்துவுக்குள் இன்னார் என்ற பட்டியலை தயாரித்திருக்கிறேன். அதை நீங்கள் இணையதளத்தில் பார்க்கலாம். அதை சற்று நீங்கள் சென்று பாருங்கள். கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்ற தலைப்பில் ஜாய்ஸ் மேயர் எழுதியது. அது ஒரு பெரிய பட்டியல். அதில் எத்தனை காரியம் இருக்கிறது என்று எனக்கு நிச்சயம் தெரியவில்லை. நாம் தனியாக அப்படிப்பட்டவர்கள் அல்ல, ஆனால் கிறிஸ்துவுக்குள் அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். நான் கிறிஸ்துவுக்குள் தேவன் நீதியாக மாற்றப்பட்டு இருக்கின்றேன். நான் பரிசுத்தமாக இருக்கிறேன். நான் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். நான் பரலோகத்திற்கு செல்லப் போகிறேன். நான் பலத்தோடு இருக்கிறேன். நான் வல்லமையாக இருக்கிறேன். நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன். நான் சமாதானத்தை பெற்றிருக்கிறேன். அதிக பயத்தோடும் நடக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். இங்கு பயத்தோடும் நடக்கத்தோடும் என்றால் என்ன? நாம் ஏன் பயந்து நடுங்க வேண்டும்? நாம் தேவனை குறித்து பயப்படக்கூடாது. எப்பொழுதும் தேவனை குறித்து பயபக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது இல்லாததால் தான் கிறிஸ்தவர்கள் சரியான நடத்தை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். நமக்கு எப்பொழுதும் தேவனை குறித்த பயபக்தியோடு இருந்து அவர் சொல்கிறதை செய்கிறவராக இருக்கிறார் என்று அறிந்திருக்க வேண்டும். என் வாழ்க்கையில் அவருடைய பாராட்டு எனக்கு வேண்டும் என்றால் அவர் சொல்லுவதை நான் செய்ய வேண்டும். அதை செய்து முடிப்பதற்கு நான் என் சுயமுயற்சியால் கஷ்டப்பட வேண்டியதில்லை என்பதற்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். அதை நான் கிருபையால் செய்து முடிக்கிறேன். கிருபை என்பது தேவ தயை மட்டுமல்ல, அவருடைய பெரிதான வல்லமையும் கூட. அவர் நான் செய்ய வேண்டும் என்று சொல்லுவதை செய்வதற்கான பலத்தையும் எனக்கு அளிக்கின்றார். நியாய பிரமாணத்தின் கீழ் வாழ்ந்த ஜனங்கள் எல்லோரும் இனி அவ்வாறு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கிறிஸ்துவாகிய தேவன் அதை நம் மூலமாக செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். ஒன்று தெசலோனிக்கேயர் 5:22-24 வரை. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். சரி, அது ஒரு பெரிய சவால் இல்லையா? 1 தெசலோனிக்கேயர் 5:22. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். இதை பாருங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. யார் அதை செய்யப்போகிறார்? தேவன் தான் செய்கிறார். உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். அவர் அப்படியே செய்வார். ஆர்ப்பரியங்கள். நான் மேடையிலிருந்து குதிக்கும் அளவு சந்தோஷமாக இருக்கிறேன். அதை செய்யப்போகிறது யார்? நான் அதை செய்யப்போவதில்லை. நீங்கள் அதை செய்யப்போவதில்லை. தேவன் தான் அதை செய்யப்போகிறார். நாம் நம்முடைய விசுவாசத்தை அவர் மீது வைக்கும் போது அவர் அதை செய்வார். நாம் விசுவாசத்தினால் வாழ்கிறோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் உங்களுடைய இருதயத்தில் இல்லாமல் ஒரு நாளும் காலை படுக்கை விட்டு எழுந்திருக்காதீர்கள். உதவுங்கள். நாளை துவங்குவதற்கான சிறந்த ஜெபம் இதுதான். உதவுங்கள். பிலிப்பியர் 1:6. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் தொடர்ந்து நடத்தி முடிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ரோமர் 7:24-25, நிர்பந்தமான மனுஷன் நான், பவுல் சொல்கிறார். இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? இதற்கு முன்பாக அவர் சொன்ன காரியம் இதுதான். நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேனோ அதை செய்யாமல் நான் விரும்பாத தீமையை எப்பொழுதும் செய்கிறேன். எனக்குள் என்ன பிரச்சனை? நாம் எல்லோரும் இதை புரிந்து கொள்கிறோம். நாம் எல்லோரும் சொல்கிறோம், எனக்கு என்னதான் பிரச்சனை? நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார், யார் எனக்கு உதவுவார்? இதை பார்த்தால் நாம் முயற்சி செய்கிறது போலவே அவரும் எல்லாவற்றையும் முயற்சித்திருக்கிறார். இது எனக்கு பிடித்த வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். இங்கு சொல்லப்பட்ட யார் என்னை விடுதலையாக்குவார் என்பதற்கு விரிவாக்கப்பட்ட வேதம் சொல்கிறது, ஓ தேவனுக்கு நன்றி, அவரே அதை செய்வார். யார் உங்களை விடுதலையாக்குவார்? ஓ தேவனுக்கு நன்றி, அவரே அதை செய்வார். இப்படி சொல்லி சந்தோஷமாய் நீங்கள் சொல்ல வேண்டும். யார் என்னை விடுவிக்கப் போகிறார்? ஓ தேவனுக்கு நன்றி, அவரே அதை செய்வார். எல்லோரும் சொல்லுங்கள், என்னிடத்தில் எல்லாம் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் வெற்றியோடு வாழ்வதற்கு தேவையான எல்லாம் உங்களுடைய ஆவி மனிதனில் இருக்கிறது. அந்த மாற்றங்களை நிகழ்த்த தேவ உதவி இல்லாமல் சுயமாக நீங்கள் எவ்வளவு முயற்சிக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் நீங்கள் தோல்வியையும் குழப்பத்தையும் உங்கள் வாழ்க்கையில் சந்திப்பீர்கள். ஆனால் நீங்கள் தேவனை இன்னும் அதிகமாக சார்ந்திருக்க கற்றுக்கொள்ளும் போது எதுவும் செய்ய முடியாத பிறந்த குழந்தை போல் நீங்கள் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த சிறு பிள்ளைகளுக்கு தங்களுடைய அம்மா மிக அவசியம், அவருடைய அப்பா அவர்களுக்கு அவசியம், உங்களுக்கு இயேசு மிக அவசியம், பரலோக பிதா உங்களுக்கு மிக அவசியம், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு மிகவும் அவசியம், உங்களுக்கு வார்த்தை மிகவும் அவசியம். ஆமென். நாம் இந்த வசனத்தோடு முடிப்போம். எபிரேயர் 6:11-14. நீங்கள் அசதியாகிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாக இருந்து. வெறும் விசுவாசத்தால் அல்ல, விசுவாசத்தோடு கூட பொறுமை தேவை. உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்ற விசுவாசத்தோடு நீங்கள் இருக்கும்போது அது உங்களுக்கு உடனடியாக கிடைத்து விடாது. அந்த காத்திருக்கும் நேரம்தான் ஒரு சோதனை காலமாகவும் இருக்கிறது. புரிகிறதா? காத்திருக்கும் வேலைதான் வனாந்திர பயணத்தை போல் இருக்கிறது. எதுவுமே நடக்காதது போல நீங்கள் உணர்வீர்கள், எதுவும் நடப்பது போல் உங்கள் கண்களுக்கும் தெரியாமல் இருக்கும். ஆகவே காத்திருந்து நீங்கள் சோர்ந்து போய் தலைமுடியை பீத்திக் கொள்ளலாம் என்று உணரும்போது நீங்கள் சொல்ல வேண்டும், தேவன் கிரியை செய்கிறார். நான் அதை காணாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் அதை நான் காண்பேன். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணிய போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். ஆகவே தேவன் உங்களிடம் என்று சொல்கிறார், ஆபிரகாமுக்கு இருந்த அதே விசுவாசம் உங்களிடத்திலும் இருக்கும் என்றால் வேதம் சொல்கிறது அவன் விசுவாசித்தான், ஆகையால் அவன் நீதிமான் என்று எண்ணப்பட்டான் என்கிறது. ஆக தேவன் சொன்னார், நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், அதனுடைய பிரதிபலன் மிகவும் பெரியதாய் இருக்கும் என்றார். இந்த வசனத்தோடு இன்றைய செய்தியை முடிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். யாரெல்லாம் கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அவர்களுக்கு உதவும்படி நாம் எல்லோரும் சேர்ந்து விசுவாச அறிக்கை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். இதை எப்போதும் ஒரே விதத்தில் செய்ய வேண்டும் என்ற அவசியமில்லை. இந்த முறை நாம் விசுவாச அறிக்கை விதத்தில் செய்யப் போகிறோம். நீங்கள் இதுவரை கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமலோ அல்லது பின்வாங்கியோ இருந்தால் உங்கள் இருதயத்தில் விசுவாசித்து நாவினால் இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்தால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். எல்லோரும் என்னோடு இதை சொல்லுங்கள், பரலோக தேவனே, நானும் நேசிக்கிறேன். நன்றி அப்பா, இயேசுவுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இயேசுவே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன். நீர் எனக்காக மரித்தீர் என்று விசுவாசிக்கிறேன். என்னுடைய பாவங்களுக்காக நீர் கிரயம் செலுத்தினீர். என் தண்டனையை நீர் ஏற்றுக்கொண்டீர். நீர் என்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். என் வாழ்க்கைக்கு நீர் தேவை அப்பா. என் பாவங்களுக்காக நான் வருந்துகிறேன். என் பாவங்களை விட்டு திரும்பி உம்மை நோக்கி வருகிறேன். நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். எந்த வேளையில்தானே அவைகளை எல்லாம் நீங்கள் விட்டுவிடுங்கள். வாருங்கள், பாவங்களை எல்லாம் விட்டுவிடுங்கள். சுயமுயற்சிகளை கைவிடுங்கள். உங்களையே தேவனிடம் ஒப்படையுங்கள். நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இப்பொழுது இந்த ஜபத்தோடு இதை முடிப்போம். ஆண்டவரே, நான் இருக்கும் விதத்தில் என்னை நீர் ஏற்றுக்கொள்ளும். நான் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி என்னை மாற்றும். ஆண்டவரே, நீர் எனக்குள் வாரும். ஆண்டவரே, நான் உம்மை என் ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறேன். நீர் என்னை நேசிக்கிறீர் என்பது எனக்கு தெரியும். இப்போது நான் பரலோகத்தை நோக்கி பயணம் செல்கிறேன். அந்த பயணம் முழுவதையும் நான் சந்தோஷமாய் அனுபவிக்கப் போகிறேன். ஆமென். நாம் மறுபடியும் பிறக்கும்போது தேவன் நமக்குள்ளாக வாசம் செய்யும்படி வருகிறார். நமக்குள் கிரியை செய்ய ஆரம்பித்து நம்முடைய வெளித்தோற்றத்தை மாற்றுகிறார். நமக்கு தேவையான எல்லா காரியத்தையும் ஏற்கனவே கொடுத்து விட்டார். அவைகள் நமக்குள் இருக்கிறது. அதை நாம் விசுவாசித்து அதன்படி நடந்து கொள்வது எப்படி என்றுதான் கற்றுக்கொள்ள வேண்டும். இது ஒரு தொடர் பயணம். நாம் தேவ நம்பிக்கை கைவிடாமல் இருப்போம் என்றால் நம் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை நாம் காண முடியும்.
இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது.